The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 55, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
Pinvarum Bhagavad Gita Unmayuravil, Irandavada Adhyayam, 55th Slokathirkana, Upanyasam Valangiyavar, Daivathiru A. Sa. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் கோடை காலத்தில் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
பிரஜஹாதி ஜதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்ய சித பிரக சதுச்சதி. நவ ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ டேஸ் வி ஆர் டிஸ்கஸிங் தி சிம்டம்ஸ் symptom of the person who is situated on the platform of pure consciousness.
இப்போ கடந்த சில நாட்களா ஒரு தூய உணர்வுல நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபருடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம விவாதம் செய்துட்டு இருக்கோம்.
So, this is, we should remember that this is spoken as the basis or when we attain the stage of perfection, the symptom.
நம்ம நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அறிகுறிகள் எல்லாம் அதாவது பக்குவ நிலை அடைந்த நிலையில இருக்கக்கூடிய அறிகுறிகள் அப்படின்றத நம்ம நினைவு கொள்ளணும்.
It is not that we have already attained that perfection. Of course, some of you might have attained that perfection.
அந்த பக்குவ நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம் அல்ல. உங்களில் ஒரு சிலர் அந்த நிலையை அடைந்து இருக்கலாம் கூட.
பட் ஹவு டு அட்டைன் தட் பர்ஃபெக்ஷன் தட் வில் பி டிஸ்கிரைப்ட் இன் தி தேர்ட் சாப்டர்.
ஆனால் அந்த பக்குவ நிலையை அடைவது எப்படி, அது 3rd அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு.
We are reading the second chapter.
இப்ப நாம 2nd அத்தியாயம் படிச்சிட்டு இருக்கோம்.
We are just giving the contents, how it will be. We have discussed to some extent and we are still proceeding.
எங்க என்னெல்லாம் இதுல இருக்கு அப்படின்ற அந்த சுருக்கத்தை மட்டும் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த சுருக்கத்தை பார்த்துட்டு மேலும் நம்ம விவரமா பார்க்கவிருக்கோம்.
So, the Lord says, காமான் சர்வான் பார்த்த மனோகதா. The mental speculation, so long we are on the platform of mental speculation, we should understand that we are on the material plane, because mind is material.
பகவான் சொல்றார், காமான் சர்வான் பார்த்த மனோகதான், மனக்கற்பனை. நம்ம மனக்கற்பனைன்ற தளத்தில் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பௌதிக தளத்தில் தான் இருக்கோன்றத புரிந்து கொள்ளப்படணும். ஏன்னா மனது பௌதிகமானது.
Mind is not spiritual.
மனது ஆன்மீகமானது அல்ல.
So, monogata, the special word is used here, monogata.
அதனால மனோகதான் அப்படின்ற அந்த விசேஷமான வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
Whatever we create in our mind, that is material. All creation. Mind is the leader of the senses.
நம்முடைய மனதில் நம்ம எதையெல்லாம் உருவாக்குறோமோ அது எல்லாமே பௌதிகமானது. எல்லா படைப்புகளுமே மனதானது புலன்களுக்கு தலைமை வகிக்கக்கூடியது.
So, the activities of the mind, thinking, feeling and willing, are expressed through our senses.
அதனால மனதோட செயல்களான சிந்தித்தல், உணர்தல், விருப்பப்படுதல் இதெல்லாம் நம்முடைய புலன்கள் மூலமா வெளிப்படுத்தப்படுது.
And the sensual activities are known as our living condition.
இப்போ இந்த புலன்களுடைய செயல்பாடுகள் தான் நம்ம வாழ்க்கையினுடைய நிலையா அறியப்படுது.
Therefore, the Lord says, when one shall be free from mental speculation, then he is to be understood that he is in the perfect stage of spiritual consciousness.
அதனால தான் பகவான் சொல்றார், எப்போ ஒருத்தர் இந்த மன கற்பனைகளிலிருந்து விடுபட்டவராக இருக்காரோ அப்போ அவர் ஆன்மீக உணர்வனுடைய பக்குவ நிலையை அடைந்தவரா புரிந்து கொள்ளப்படுது.
பை மென்டல் ஸ்பெகுலேஷன் வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அவர் பொசிஷன். ஜெனரலி பீப்புள் தே இன்டல் இன் மென்டல் ஸ்பெகுலேஷன்.
மன கற்பனைகளால் நம்முடைய நிலை என்னன்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பொதுவாக மக்கள் இந்த மன கற்பனைகளில் ஈடுபட்டு இருக்காங்க.
டிஃபரண்ட் பிலாசபி ஆஃப் தி வேர்ல்ட் தேர் எஸ்டாப்லிஷ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் மென்டல் ஸ்பெகுலேஷன்.
உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தத்துவங்கள் மன கற்பனை அப்படின்ற அந்த கொள்கையை அடிப்படையாக வச்சு தான் அதை நிலைநாட்டி கொண்டிருக்காங்க.
எஸ்பெஷலி யூரோப், அரிஸ்டாட்டில், கோப்பன்ஹேகன், கேண்ட், தே ஆர் மோர் ஆர் லெஸ் அண்ட் இமிட்டேட்டிங் தி வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ். இன் இந்தியா ஆல்சோ ரீசென்ட்லி தி பர்சன்ஸ் ஹூ ஆர் வெரி வெல் நோன், யூ நோ, ஸ்ரீ அரவிந்த்.
குறிப்பாக ஐரோப்பாவில் அரிஸ்டாட்டில், கோப்பன்ஹேகன், கேண்ட் இவர்களெல்லாம் ஏறத்தாழ மேற்கத்திய தத்துவவாதிகளை போல நடிக்கிறாங்க. இந்தியாவிலையும் கூட சமீபத்தில் மிக பிரபலமாக அறியப்பட்ட நபர்கள் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், ஸ்ரீ அரவிந்தோ.
ஹீஸ் ஆல்சோ ஸ்பெகுலேட்டட் வெரி நைஸ்லி ஆன் தி மென்டல் பிளாட்ஃபார்ம்.
அவரும் கூட அந்த மனதோட தளத்திலிருந்து ரொம்ப நல்லாவே கற்பனை செய்திருக்கார்.
மென்டல் பிளாட்ஃபார்ம் cannot give us the actual freedom or the happiness.
இந்த மனதின் தளமானது நமக்கு உண்மையான சுதந்திரத்தையோ அல்லது மகிழ்ச்சியையோ கொடுக்க முடியாது.
Therefore Lord says one should give up all mental speculation.
அதனால தான் பகவான் சொல்றார், ஒருவர் எல்லா மன கற்பனைகளையும் விட்டொழிக்கணும்.
And should be satisfied in the understanding that I am consciousness and there is supreme consciousness and I am subordinate to the supreme consciousness, therefore let me dovetail my consciousness with the supreme consciousness.
மேலும் நான் உணர்வுள்ளவன், பரம உணர்வுள்ளவர் ஒருத்தர் இருக்கார், நான் அந்த பரம உணர்வுள்ளவருக்கு கீழ்ப்படைந்தவன், அதனால என்னுடைய உணர்வை அந்த பரம உணர்வோட பொருத்தி கொள்ளணும் அப்படின்ற புரிதலோட நான் திருப்தி அடையணும்.
லாஸ்ட் டே ஆல்சோ வி டிஸ்கஸ்ட் ஆன் திஸ் பாயிண்ட் அண்ட் தி பாயிண்ட் இஸ் வெரி கிளியர்லி மேனிஃபெஸ்டட் இன் தி டீச்சிங்ஸ் ஆஃப் தி பகவத் கீதா தட் அர்ஜுன் மென்டலி ஸ்பெகுலேட்டட் in the beginning that whether I should take up this fighting or no.
கடந்த முறையும் கூட நம்ம இந்த கருத்தை பற்றி விவாதிச்சோம். இந்த கருத்தானது பகவத்கீதையினுடைய போதனைகளில் மிக தெளிவாகவே தோற்றமளிக்குது. ஆரம்பத்தில் அர்ஜுனன் என்ன மன கற்பனை செய்தான்னா, நான் போர் புரியணுமா கூடாதா அப்படின்றது.
பட் at the ultimate issue he gave up his mental speculation and agreed with the Lord that yes I shall fight.
ஆனால் அவன் இறுதியில் அவனுடைய மன கற்பனைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பகவானுடைய கருத்துக்களோட ஒத்து போய் ஆமா நான் போர் புரிய போறேன் அப்படின்னு வந்துட்டான்.
Now this yes I shall fight, this I and the former I shall not fight. Now there is vast difference.
Ippo ama na sanda poda poren inda naanukum நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன முதல்ல சொன்ன அந்த நான்கும் மிகப்பெரும் வித்தியாசம் இருக்கு.
தி ஃபார்மர் ஐ இஸ் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மென்டல் ஸ்பெகுலேஷன்.
முதல்ல சொன்ன அந்த நான் அது மனக்கற்பனனுடைய பிரதிநிதி.
When Arjuna decided that I shall not fight, they are my relatives, they are my brothers, I cannot fight with them for the matter of kingdom.
Arjuna என்ன முடிவு பண்ணிருந்தான்? இவர்கள்லாம் என்னுடைய உறவினர்கள், இவர்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள், இந்த ராஜாங்கத்துக்காக நான் சண்டை போட மாட்டேன்.
Rather I shall forego, I shall become a beggar. I shall not. I don't want this kingdom. He argued like that.
அதுக்கு பதிலாக நான் முன் வந்து நான் ஒரு பிச்சைக்காரன் ஆகணும், எனக்கு இந்த ராஜாங்கம் வேண்டாம், இப்படிதான் அவனுடைய வாதம் இருந்தது.
பட் ஆஃப்டர் ரீடிங் பகவத் கீதா he said that my illusion is now removed.
ஆனால் பகவத் கீதையை படித்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்? என்னுடைய மோகம் எல்லாம் விலகி போயிடுச்சு.
நஷ்டோ மோகம் ஸ்ருதி லப்யா. My illusion is now removed and I have got my consciousness by your mercy. By your mercy.
நஷ்ட மோக ஸ்மிருதி லப்தா. என்னுடைய மோகம் எல்லாம் விலகி போயிடுச்சு, எனக்கு என்னுடைய உணர்வு திரும்ப வந்துடுச்சு, அது உங்களுடைய கருணையால.
சோ ஹியர் இஸ் தி பாயிண்ட் தட் விதவுட் லார்ட்ஸ் மர்சி வி கேனாட் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பியூர் கான்சியஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்.
அதனால இங்கே கருத்து என்ன அப்படின்னா, பகவானுடைய கருணை இல்லாம நம்மால அந்த தூய உணர்வுன்ற தளத்தில் நிலை பெற்று இருக்க முடியாது.
Therefore, we have to pray to the Supreme Lord always.
அதனால தான் நம்ம எப்பொழுதுமே அந்த முழுமுதற் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கணும்.
That is the instruction of Lord Chaitanya. He has put up his prayer. I have got this paper. I will distribute it to you after the meeting is over.
அதுதான் பகவான் சைத்தன்யருடைய உபதேசம். அவர் அவருடைய பிரார்த்தனைகளை முன் வச்சிருக்கார். அதனுடைய அச்சிட்ட காகிதம் என்கிட்ட இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் அதை நான் விநியோகிக்கவிருக்கேன்.
He says, my dear Lord, Krishna, somehow or other, I am fallen into this ocean of misunderstanding.
அந்த பிரார்த்தனையில அவர் என்ன சொல்றாருன்னா, எனது அருமை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, எப்படியோ இந்த தவறான புரிதல் அப்படின்ற இந்த சமுத்திரத்தில் நான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கேன்.
Ocean of misunderstanding. The prayer is just like this. I will utter the whole Sanskrit structure. Oi nanna tanuja patitam kinkaram mam visame bhavam budhau kripaya tavapad pankajasthita dhuli sarisang vichintay.
அந்த சமஸ்கிருத பிரார்த்தனை எப்படி இருக்குன்றத இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ஐ நந்த தனுஜ பதித்தம் கிங்கரமாம் விஷமே பவாம் புதோ கிருபையா தவபாத பங்கஜ சிதத்தூளி சதுர்ஷம் விசிந்தய.
He is addressing the Lord. Oh Lord, the son of Nanda Maharaj, this Nanda Maharaj, son of Nanda Maharaj, it is very significant. I shall describe it later on.
அவர் பகவான் இடத்துல எப்படி பிரார்த்திக்கிறார்னா, எனதருமை பகவானே, நந்த மகாராஜரின் புதல்வரே. இங்க இந்த நந்த மகாராஜரின் புதல்வரே அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அத பிறகு நான் உங்களுக்கு விளக்கவிருக்கேன்.
ஓ மை லார்ட், தி சன் ஆஃப் நந்த மகாராஜ், ஐ ஆம் யோர் இட்டர்னல் சர்விட்டர் அண்ட் சம் ஹவ் ஆர் ஆதர் ஐ ஆம் நவ் ஃபாலன் இன் திஸ் ஓஷன் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன். kindly pick me up and fix me up as one of the atoms of the dust of your lotus feet. That is the prayer.
அந்த பிரார்த்தனை என்னன்னா, எனது அருமை பகவானே, நந்த மகாராஜரின் புதல்வரே, நான் உங்களுடைய நித்தியமான சேவகன். எப்படியோ நான் இந்த தவறான புரிதல் என்ற இந்த சமுத்திரத்தில் வீழ்ச்சி அடைந்துட்டேன். தயவுசெய்து என்னை நீங்கள் தூக்கிவிட்டு உங்களுடைய தாமரை திருவடிகளில் தூசுவின் ஒரு அணுவாக என்னை வைத்து கொள்ளும்.
ஸோ வி ஷுட் பி கான்சியஸ் இன் திஸ் வே தட் ஐ ஆம் யுவர் இட்டர்னல் சர்விட்டர்.
அதனால் நம்முடைய உணர்வு இப்படிப்பட்டதாக இருக்கணும், அதாவது நான் உங்களுடைய நித்தியமான சேவகன்.
ஐ ஆம் நாட் தி லார்ட். As soon as we make mistake that I am the Lord, I am the Supreme, then this illusory energy entraps us. This is also illusion.
நான் பகவான் அல்ல, நான் உச்சமானவன் அல்ல, நான் பகவான், நான் உச்சமானவன்ற ஒரு தவறை நம்ம செய்தவுடனே இந்த மாயா சக்தியானது நம்மளை சிக்க வச்சிடுது. அதுவும் மாயை தான்.
This is the last snare of illusory energy that I am God.
மாயா சக்தியினுடைய கடைசி இறுதி மயக்கம் என்னன்னா, நான் கடவுள் அப்படின்னு நினைக்க வைக்கிறது.
It is a long philosophy. Of course, there is a class of philosopher who proclaim that I am God.
இது ஒரு நீண்ட தத்துவம். இருந்தாலும் ஒரு வகையான தத்துவவாதிகள் இருக்காங்க, அவங்களுடைய தத்துவம் என்னன்னா, நான் கடவுள் அப்படின்றது.
This is of course due to imperfect knowledge of the Supreme Lord. That people can claim that I am God.
உறுதியா இது அந்த பரமபுருஷ பகவானை பற்றின பக்குவமற்ற ஞானத்தினுடைய விளைவு. அதனால மக்கள் நான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க.
How can I be God? What is the qualification of God? What are the symptoms of God? Are those symptoms present in me? So these things are, there are so many things to be considered.
நான் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கடவுளாக இருக்கிறதுக்கான தகுதிகள் என்ன? கடவுளுக்கான அறிகுறிகள் என்ன? இந்த அறிகுறிகள்லாம் என்னிடத்துல இருக்கா? இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளப்படணும்.
And they are very nicely described in the Srimad Bhagavatam and Srimad Bhagavad Gita. And as we make progress, we shall understand them.
மேலும் இவைகள்லாம் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களில் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்னேற்றம் அடைய அடைய அவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
That we are simply infinitesimal parts of the Supreme Lord.
அது என்னன்னா, அந்த முழுமுதற் கடவுளுடைய ஒரு நுண்ணிய அம்சம்தான் நம்ம.
Qualitatively, we have got all the qualities of God. But quantitatively, we are minute. Simply minute.
குணங்கள் அப்படின்னு எடுத்துட்டான்னா, கடவுளுடைய எல்லா குணங்களும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மிக நுண்ணிய அளவு உடையவர்கள், வெறுமனே நுண்ணியமானவர்கள்.
Just a gold and a particle of gold. That particle of gold is also gold. But that particle of gold and the lump gold, quantitatively, there is difference.
உதாரணத்துக்கு, ஒரு பெரிய தங்க கட்டி இருக்கு, ஒரு தங்க துகள் இருக்கு. இப்போ குணத்தால ரெண்டுமே தங்கம்தான், ஆனா அளவுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு.
Just like fire and the spark of the fire. The spark of the fire is also fire. But the capacity, burning capacity of the spark is very small in comparison to the whole fire. These are the position.
உதாரணத்துக்கு, நெருப்பு இருக்கு, நெருப்பு பொறி இருக்கு. இப்போ அந்த நெருப்பு பொறி நெருப்புக்கு இருக்கக்கூடிய அதே குணங்களை கொண்டிருக்கு, ஆனா அளவுல இப்போ எரிக்கக்கூடிய தன்மைன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த நெருப்பு பொறி அந்த நெருப்போட ஒப்பிட முடியாது. இதுதான் நம்முடைய நிலை.
Now, we should always understand that we are meant for serving the Supreme Whole. That is our point.
இப்போ எப்பவுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மூலமான அந்த உச்சமானவருக்கு சேவை புரியறதுக்காக இருக்கும். அதுதான் நம்முடைய நிலை.
So, this position maintaining and mental speculation that I am the Lord by argument, by jugglery of words, the Lord says, Krishna says, we should give up all these things. Manogata, manogata.
அதனால இந்த நிலையானது பராமரிக்கப்படணும். இப்போ மன கற்பனையான நான் கடவுள் அப்படின்ற அந்த வாதம், அந்த வார்த்தை ஜாலம், பகவான் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார், இதெல்லாத்தையும் நீ கைவிடணும். மனோகத்தான்.
There is another instruction in the Srimad Bhagavatam.
ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னொரு உபதேசம் இருக்கு.
That ஹராப பக்தஸ்ய குதோ மஹத் குணா மனோரதேனா அசதோ தாவதோ பஹி ஜஸ்யாஸ்தி பக்தி பகவத கிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதி சுரா. இஃப் ஒன் இஸ் சிச்சுவேட்டட் இன் பியூர் டிவோஷனல் சர்வீஸ் ஆஃப் தி லா, தென் வாட் எவர் ஹி மே பி, ஆல் தி குட் குவாலிட்டிஸ் ஆஃப் தி லார்ட் வில் டெவலப் இன் வில் டெவலப்
அது என்னன்னா, ஒருத்தர் பகவானுக்கான தூய்மையான பக்தி தொண்டில் நிலை பெற்றிருக்கார் அப்படின்னும் போது, அவர் யாராக இருந்தாலும் எல்லா நற்குணங்களும் அவருக்குள்ள வளர்ச்சி பெறுது. எல்லா நற்குணங்களும்
he may be educated, his qualification has no value.
மேலும் யார் ஒருத்தர் பகவானுடைய பக்தரா இல்லையோ, கல்வித்துறையில் அவர் எவ்வளவுதான் பயின்றவரா இருந்தாலுமே கூட அவருடைய கல்விக்கு எந்த மதிப்புமே கிடையாது.
Why? Now, Manorathena, because he is on the platform of mental speculation.
ஏன்னா மனோரதேனா அவர் மன கற்பனை என்ற தளத்தில் இருந்துட்டு இருக்கார்.
And due to his mental speculation, he is sure to be influenced by this material nature. He is sure to.
மேலும் அவனுடைய மன கற்பனையினால அவன் உறுதியா இந்த ஜட இயற்கையினால பாதிக்கப்படுவான். உறுதியா.
So if we want to be free from the influence of the material nature, then our habit of mental speculation may be given up. That is the instruction in this verse.
அதனால இந்த ஜட இயற்கையினுடைய தாக்கத்தில் இருந்து நம்ம விடுபட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, அப்ப இந்த மன கற்பனை அப்படின்ற அந்த பழக்கத்தை நம்ம கைவிடணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அறிவுரை.
Then next qualification, dukkheshu anud bigna mana சுகேஷு விகதஸ்பிரிஹா விதராக பயக்ரோத சிததி முனிருச்சதே. Now, so long we have got this material body, we have several times discussed this point, that all our miseries, distresses are due to this body.
பிறகு அடுத்த தகுதி என்னன்னா, துகேஷானுத்விக்னமானா சுகேஷு விகதஸ்பிரிஹா வீதராக பயக்ரோத ஸ்திதீர் முனிருச்சதே. இப்போ நம்ம எல்லாரும் இந்த உடலை அடைஞ்சிருக்கோம், இந்த ஜட உடல். பலமுறை நம்ம இதை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கோம். நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் இந்த உடல் இருக்கிறதுனால தான்.
There are three kinds of distress: adhyatmik, adhibhautik and adhidaivik.
அத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதைவிக அப்படின்ற மூணு வகையான துன்பங்கள் இருக்கு.
Distresses due to this body and mind, distresses due to the other living entities. And distresses which is beyond our power, distresses, natural distresses, adi daivik, distresses offered by the supernatural powers.
Namudaiya manadhalum udalalum varakudiya thunbangal matra uyirvaaligaludaiya மற்ற உயிர்வாளிகளால் வரக்கூடிய துன்பங்கள், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய இயற்கையினுடைய சீற்றங்களால் வரக்கூடிய துன்பங்கள், அதாவது அதி தெய்விகா, இந்த இயற்கையினுடைய அதீதமான சக்தியினால் வரக்கூடிய துன்பங்கள்.
The three kinds of distresses we are suffering always. There is no, I mean, rescue either from the three or at least from one or two, there is always this going on.
நாம எப்பொழுதுமே இந்த மூவகையான துன்பங்களில் துன்பப்பட்டுருக்கோம். இதிலிருந்து விடுபடுறதுன்றது வழி இல்லாமல் இருக்கு. குறைஞ்சது ஒன்று அல்லது ரெண்டாவது இருந்துட்டு இருக்கு.
So, one who is situated in this pure consciousness platform, his symptoms will be like this. The dukkheshu anadibhignamanaha. He is not disturbed by all these three kinds of miseries.
அதனால தூய உணர்வு தளத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய அறிகுறிகள் என்னன்னா துக்கேஷு அனுவிக்னமனா, இந்த மூவகையான துன்பங்களால அவர் தொந்தரவு அடையறதில்லை.
Miseries pertaining to the body and the mind, miseries due to other living entities, and miseries due to the natural disturbances.
அவைகள் மனம் மற்றும் உடலால் வரக்கூடிய துன்பங்கள், மற்ற உயிர்வாளிகளால் வரக்கூடிய துன்பங்கள், மேலும் இந்த ஜட இயற்கையினால் வரக்கூடிய துன்பங்கள்.
Natural disturbance. Now, nature's disturbance. All of a sudden there is flood. All of a sudden there is heavy snowfall. All of a sudden there is famine. All of a sudden there is so many things which we have no control. This is called supernatural disturbance.
இயற்கையால் வரக்கூடிய துன்பங்கள்னு எடுத்துட்டோன்னா, இப்போ இயற்கையில் திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு மிகப்பெரும் பனி பெய்யுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சம் ஏற்படுது, வறட்சி ஏற்படுது, திடீர்னு இது மாதிரி பல துன்பங்கள் வருது. அதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. இதெல்லாமே இயற்கையுடைய அதீத சக்தியினால வரக்கூடிய துன்பங்கள்.
And disturbances offered by other living entities. We are living in the society with many other living entities, both man and animal, and there is possibility of miseries due to other living entities behavior upon me.
மற்ற உயிர்வாளிகள்ட்ட இருந்து வரக்கூடிய துன்பங்கள்னு எடுத்துட்டோம்னா, இப்போ மிருகங்கள், மனிதர்கள்னு எத்தனையோ விதமான உயிர்வாளிகள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த உயிர்வாளிகளுடைய பழக்க வழக்கங்கள், செயல்முறைகளால் நமக்கு பல்வேறு துன்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
And besides that, due to my this bodily construction, either I have some mental agony or some bodily agony or so many.
இவைகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை பெற்றிருக்கிறதால நமக்கு மனதளவுலையோ அல்லது இந்த உடல் அளவுலையோ பல்வேறு வகையான துன்பங்கள் வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.
சோ எ பர்சன் ஹூ இஸ் சிச்சுவேட்டட் ஆன் தி பிளாட்ஃபார்ம் ஆஃப் பியூர் கான்சியஸ்னஸ் ஹி இஸ் நாட் டிஸ்டர்ப்ட் பை ஆல் திஸ் மிசரிஸ். தட் இஸ் தி திங். இட்ஸ் நாட் டிஸ்டர்ப்ட்.
தூய உணர்வு அப்படின்ற தளத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரியான துன்பங்களால் தொந்தரவு அடையறதில்லை. அதுதான் அதுக்கான அறிகுறி. அவர் தொந்தரவு அடையறதே கிடையாது.
When we are situated in pure consciousness platform, we will personally understand that I am not disturbed by all these miseries.
எப்போ நம்ம இந்த தூய்மையான உணர்வு அப்படின்ற தளத்தில் நிலை பெற்று இருக்கமோ, அப்போ தனிப்பட்ட முறையில் நம்மளே புரிந்து கொள்வோம், நான் இந்த துன்பங்களால் தொந்தரவு அடையலை.
பீப்புள் பிகம் வெரி மச் டிஸ்டர்ப் எஜிடேட்டட் But a man who is actually situated in this position of pure consciousness, Brahma Bhuta Prasannatma Nasuchati Nakankati, he has no distress. He has no distress.
Makkal ரொம்பவும் தொந்தரவு அடைகிறாங்க, மக்கள் மிகவும் கிளர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் இந்த தூய உணர்வுன்ற தளத்தில் நிலை பெற்று இருக்காங்களோ, பிரம்மபூத்த பிரசன்ன ஆத்மா நசோச்சதி நாகாங்கதி, அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது.
And sughe sughe subhigata spriya, this is the the platform of distress, and there are sometimes happiness also.
சுகேஷ் விகதஸ்பிரஹா, இது துக்ககரமான ஒரு நிலை. சில சமயத்தில் மகிழ்ச்சியும் இருக்க தான் செய்யுது.
Sometimes suppose I get some good food star, somebody praises me, oh Swamiji, you are very good soul and so on, so on. That praising, sometimes we are offered some decorations from degrees of praises from institutions. These are the signs of our happiness.
சில சமயத்தில் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல உணவு பதார்த்தம் கிடைக்குது, சில சமயத்தில் யாராவது நம்மளை பாராட்டுறாங்க, சுவாமிஜி நீங்கள் ஒரு பெரிய மகாத்மா அதை இதுன்னு பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுதல் சில சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு பட்டம் கொடுத்து பாராட்டுறாங்க, இதெல்லாமே நம்முடைய மகிழ்ச்சியினுடைய அறிகுறி.
பட் ஒன் ஹூ இஸ் சிச்சுவேட்டட் இன் பியூர் கான்சியஸ்னஸ், ஹி இஸ் நைதர் டிஸ்டர்ப்ட் பை ஆல் தோஸ் டிஸ்ட்ரெஸஸ், நைதர் ஹி இஸ் ஆக்சுவலி ஹாப்பி பை ஆல் தீஸ் டெசிக்னேட்டட் ஆஃபரிங்ஸ்.
ஆனால் யார் ஒருத்தர் தூய உணர்வில் நிலை பெற்று இருக்காங்களோ, அவங்க இந்த மாதிரியான துக்கங்களால் தொந்தரவு அடைகிறது கிடையாது. அதே சமயத்தில் அவர் இந்த மாதிரியான நியமிக்கப்பட்ட விஷயங்களால் வரக்கூடியதால் இன்பம் அடைகிறதும் கிடையாது.
Because he knows that these designations, suppose I have passed my MA examination and in the university, in the convocation meeting, I get the degree and people applauses me. But if one is situated in consciousness, he will understand what is this degree. This degree is due to my this body. As soon as this body finishes, all this degree will finish.
ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் எம்ஏ பயிற்சியில் தேர்ச்சி பெற்று இருக்கேன் ஒரு பல்கலைக்கழகத்தில் அப்படின்னா, எனக்கு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் கிடைக்குது, மக்கள்லாம் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் தூய உணர்வில் நிலை பெற்றிருக்காரோ, அவர் என்ன புரிஞ்சுக்கிறார், இந்த பட்டம்ன்றது என்ன, இது என்னுடைய உடல் இருக்கிறதால கிடைச்சது, இந்த உடல் முடியும் போது இந்த எல்லா பட்டமும் முடிஞ்சு போயிட போகுது.
Because if it is a fact that Basangsi Jinnani Jathavihaya, if I have to take another body after leaving this body, then everything in bodily connection will finish as soon as I give up this body and take another body. That is my position.
ஏன்னா பாசாம்சு ஜீர்ணானி யதா விஹாயன்றது உண்மை அப்படின்னா, இப்போ நான் வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா, அப்போ இந்த உடலை விடும்போது இந்த உடல் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அதோட சேர்ந்து போயிடுது, மறுபடியும் நான் வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, இதுதான்
என்னுடைய நிலை. That I am not this body, I am pure consciousness. So these degrees or some good palatable food stuff I have been offered by some friend. I am eating. I am thinking, how happy I am. Now, what is that happiness? That happiness is due to my tongue only. But I am not this tongue.
அதனால தான் யார் ஒருத்தர் நான் இந்த உடல் அல்ல அப்படின்றத புரிந்து கொண்டிருக்காரோ, யார் ஒருத்தருக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கோ, நான் தூய்மையான உணர்வுடையவன், இந்த பட்டம் எனக்கு நல்ல சுவையான உணவு பதார்த்தம் கிடைச்சிருக்கு, எனக்கு என்னுடைய நண்பர் கொடுத்துருக்கார், நான் இப்போ அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் நினைக்கிறேன் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் இந்த சந்தோஷன்றது என்ன, இது எல்லாமே என்னுடைய நாக்குனால கிடைக்கக்கூடியது. இப்போ நான் இந்த நாக்கே கிடையாது. யார் ஒருத்தர் தூய உணர்வுடையவரா இருக்காரோ அவரிடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் தோற்றம் அளிக்கும்.
பட் that does not mean that I shall not eat or I shall not associate in this society. No.
ஆனா அதுக்காக நான் சாப்பிடக்கூடாது அல்லது இந்த சமுதாயத்தோட நான் பழகக்கூடாது அப்படின்றது அல்ல. அதுவல்ல.
I shall be everything. I shall be. But I must always know that I am aloof from these. My position is that I am subordinate to the supreme consciousness and I have to act in that position.
நான் சாப்பிடணும், நான் பழகணும், நான் எல்லாத்தையுமே செய்யணும். ஆனா எப்பொழுதுமே நம்ம என்ன புரிந்து கொண்டிருக்கோம்னா, நான் இதுல இருந்து தனித்து இருக்கக்கூடியவன். என்னுடைய நிலை, நான் அந்த பரம உணர்வுக்கு கீழ்ப்படைந்தவன். நான் அந்த நிலையிலிருந்து செயல்படணும் அப்படின்றது தான்.
Vitarāga bhayakrodha sitadhi munirucchati. And because such consciousness prevails, so he has neither attachment, rāga means attachment, and bhaya means fear, being afraid.
இப்போ இவைகள் எல்லாம் இருந்தாலுமே கூட, இவைகள் எல்லாவற்றிலிருந்து அவன் விலகி இருந்தாலுமே கூட, அது அவனை முழுக்க சந்தோஷப்படுத்தும். வீத்தராக பயக்ரோத சிததீர் முனிர் உச்சத்தை. ஏன்னா அப்படிப்பட்ட அந்த உணர்வானது அவனை அதிலிருந்து தடுக்குது. அவனுக்கு அதில் பற்றோ ராக அப்படின்னா பற்று, அல்லது பயமோ, பயம் அப்படின்னா பயப்படுறது, அதுவும் கிடையாது.
நான் சப்போஸ் somebody says, oh, I shall kill him. I shall kill him. Somebody becomes very much afraid. But a person who is situated in pure consciousness, he is not afraid.
இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றார், நான் இப்ப அவரை கொல்ல போறேன், நான் உன்னை கொல்ல போறேன். இப்போ ஒருத்தர் ரொம்ப பயப்படுவார். ஆனா யார் ஒருத்தர் தூய உணர்வுல நிலைப்பட்டு இருக்காரோ அவர் அதனால பயப்படுறது கிடையாது.
We have got very practical example in the life of Greek philosopher Socrates. He believed in the immortality of the soul and he was offered hemlock poison, that if you believe in immortality of the soul, then you drink this poison. Yes, I shall drink it.
நாம அதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் வச்சிருக்கோம். இப்ப பெரிய அறிஞர், கிரேக்க அறிஞர் சோக்ரடீஸ், அவர் ஆத்மாவினுடைய நித்திய தன்மையை நம்பினவர். அவருக்கு ஹெம்லாக் அப்படின்ற அந்த விஷம் வந்து கொடுக்கப்பட்டது. நீ வந்து அமரத்துவத்தை நம்புற இல்லையா, அப்போ ஆத்மா நித்தியமானது அப்படின்னா நீ இந்த விஷத்தை குடின்னு கொடுத்தாங்க. சரி, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
So he drank it and his body of course stopped functioning because poison will act. But he was not afraid of drinking poison because he was completely situated in that platform.
அவர் அந்த விஷத்தை குடிச்சார். அவருடைய உடலானது செயல்படாம நின்று போயிடுச்சு. உறுதியாக அந்த விஷம் வந்து அதுக்கான விளைவை கொடுக்குது. ஆனால் அவர் அதுக்காக பயப்படலை, அந்த விஷம் குடிக்கிறதுக்காக. ஏன்னா அவர் முழுக்க அந்த தளத்தில் நிலை பெற்றிருந்தார்.
Fear. So long bodily conception of life is there, so fearfulness will be always there in proportion.
அதனால அங்க பயமே இல்லாம இருந்தது. அதனால இப்போ ஒருத்தர் எந்த அளவுக்கு இந்த உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரோ அந்த அளவுக்கு எப்பொழுதுமே அந்த பயம் என்றதை இருந்துகிட்டே இருக்கும்.
As much I get rid of this bodily conception of life, then my fearfulness also decreases.
எந்த அளவுக்கு நான் இந்த உடல் என்ற எண்ணத்தாலான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இருக்கனோ அந்த அளவுக்கு என்னுடைய பயமும் குறைஞ்சிருக்கு.
And so long I am absorbed in bodily conception of life, my fearfulness is greater.
எது வரைக்கும் நான் இந்த உடல் என்ற எண்ணத்தில் ஆழ்ந்து இருக்கனோ அந்த அளவுக்கு என்னுடைய பயமும் அதிகமா இருந்துட்டு இருக்கு.
Vitarāga bhayakrodha, because the function of the body, so far we are body, our body is concerned, there are four things, demands of the body. Ahara nidra bhaya maithun. Ahara means eating, and nidra means sleeping, and bhaya means fearing, and maithun means mating. So these are the demands of the body.
அதனால பீதராக பய குரோத, ஏன்னா இந்த உடல் இயங்கிட்டு இருக்கிறதால, நமக்கு இந்த உடல் இருக்கிறதால, இந்த உடல் அப்படின்னும் போது நாலு விஷயங்கள் தேவையானதாக இருக்கு. ஆகார நித்ரா பய மைத்துனா, ஆகாரன்னா உண்ணுதல், நித்ரா அப்படின்னா உறங்குதல், பயம் அப்படின்னா பயப்படுறது, மைத்துனா அப்படின்னா பாலுறவுல ஈடுபடுறது. இவைகள்லாம் இந்த உடலோட தேவைகள்.
Who is free from the conception of body, his demands, his ahar, his nidra, or his eating, his sleeping, his fear, and his sex desire will automatically decrease.
அதனால யார் ஒருத்தன் நான் இந்த உடல் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருந்து விடுபட்டு இருக்கானோ அவனுடைய தேவைகளான ஆகார, அவனுடைய நித்ரா, அவனுடைய உண்ணுதல், அவனுடைய உறக்கம், அவனுடைய பயம், அவனுடைய பாலுறவு விருப்பம், இதெல்லாமே தானாகவே குறைந்து போயிடும்.
That is the situation. That is the situation of pure consciousness.
அதுதான் தூய உணர்வோட நிலை.
Vitarāga bhayakrodha sitadhi muniruchyate. Sitadhi muniruchyate. Even he is not affected by the greatest allurement.
வீதராக பய குரோத சிததீர் முனி ருச்சத்தை, சிததீர் முனி ருச்சத்தை, மிக பெரும் வசீகரத்தினால கூட அவன் பாதிக்கப்படுறது கிடையாது. அடுத்த நிலை என்ன அப்படின்னா,
ஜசர்வத்ர அனவிஸ்னேஹா தத்த பிராப சுபாசுபம் நாபி நந்தந்தி நா தஷ்டி தஸ்ஸ பிரக்யா பிரதிஷ்டிதா. Now, our affection between ourselves is due to this body.
இப்போ நமக்கு இடையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாசமானது, பற்றானது இந்த உடல்னால வரக்கூடியது.
Now, I am Indian. Suppose I find some gentleman in the street of New York, an Indian. Oh, I am very much anxious to ask him, oh, are you Indian? Which province you are coming? I want to. The affection is there. What is that affection? Due to this body. That's all.
இப்போ நான் ஒரு இந்தியன். இப்போ நான் இந்த நியூயார்க்கினுடைய வீதிகளில் இன்னொரு இந்தியனை நான் பார்க்குறேன்னா, அப்போ உடனடியாக அவரை பார்த்து நீங்கள் இந்தியரா, நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வரீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுவேன். இப்போ எனக்கு ஒரு வகையான ஈர்ப்பு அவர் மேலே வருது. அந்த ஈர்ப்பு என்னது? அது இந்த உடல்னால, அவ்வளவுதான்.
Because I am thinking that my body is Indian and here there is another body whose body is also Indian. Oh, let me have some talks with him. This is affection.
ஏன்னா நான் நினைக்கிறேன் என்னுடைய உடல் இந்திய உடல், இன்னொரு இங்க இந்திய உடலை கொண்டவர் இருக்கார், ஸோ அதனால அவர் கூட நான் கொஞ்சம் பேசணும். இதுதான் பற்று.
Similarly, all our affections, there are thousands and millions of women loitering in the street, but there is one woman with whom I am very much intimately connected because I have got bodily relation.
இதே மாதிரி தான் நம்முடைய எல்லா பாசமும். இப்போ வீதியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மீது எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பாசம் இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த பெண்மணியோட உடல் ரீதியான உறவு இருக்கு.
Leaving aside all the women, I call one particular one. Oh, she is my wife. Or the wife says, she is my husband. Why? This body.
எல்லா பெண்களையும் ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட பெண்மணியோட, ஓ இவள் என்னுடைய மனைவி, அல்லது அவள் நினைக்கிறா இவர் என்னுடைய கணவர். ஏன்? ஏன்னா இந்த உடல் ரீதியான உறவு.
So this body, one who does not identify with this body, therefore his bodily affection also diminishes. His bodily affection also diminishes.
அதனால யார் ஒருத்தர் தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளலையோ, அதனால அவருக்கு இந்த உடல் ரீதியான அந்த பாசமும் முடிஞ்சு போயிடுது.
Now the stage of sannyas, just like we have adopted, this is a practical example how much one has been able to become free from bodily affection.
இப்போ ஒரு சந்நியாச நிலை இருக்கு, இப்போ நம்ம அதனை ஏத்துட்டு இருக்கோம். நடைமுறையில் இது ஒருத்தரால் எந்த அளவுக்கு இந்த உடல் ரீதியான பாசத்திலிருந்து விடுபட்டு இருக்க முடியுன்றதுக்கான உதாரணம் இது.
This is a chance. This is a chance given.
இது அதுக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.
Just like at home, I have my wife, I have my children, I have my grandchildren, everyone. I have my daughters and everyone. But somehow or other, I have thought that what is this relation? Therefore, I have been able to live aloof from this body relative.
உதாரணத்துக்கு, வீட்டில் எனக்கு மனைவி இருக்காங்க, என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க, என்னுடைய பேர குழந்தைகள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, என்னுடைய மகள்கள் இருக்காங்க, எல்லாருமே இருந்தோம். எப்படியோ எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, என்ன இது இந்த உறவெல்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது, என்னால் இந்த உடல் ரீதியான அந்த உறவுகளில் இருந்து விடுபட்டு இருக்க முடியுது.
அண்ட் ஆக்சுவலி இன் திஸ் ஓல்ட் ஏஜ் ஒன் சுட் டிசைர் டு லீவ் வித் இன் தி ஃபேமிலி வித் வைஃப் ஐ சில்ட்ரன் தேர் ஆர் சோ மெனி கம்ஃபர்ட் பட் நோ.
உண்மையில் ஒருத்தர் வயோதிகத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய மனைவியோட வாழணும்னு விருப்பப்படலாம், தன்னுடைய குழந்தைகளோட எத்தனையோ சௌகரியங்களோட, ஆனால் அது அப்படி அல்ல.
This should be the development of one's consciousness is that he should voluntarily try to become free from this affection.
ஆனால் ஒருத்தருடைய உணர்வு எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னா, தானாகவே, அதாவது தன்னை இந்த உடல் ரீதியான பாசத்திலிருந்து விடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கணும்.
Why? This affection is not bad, but this affection will lead me again to have another body.
ஏன் இந்த பாசம் அவ்வளவு மோசமானது கிடையாது, ஆனால் இந்த பாசமானது எனக்கு மறுபடியும் வேறொரு உடலை அடையறதுக்கு வழிவகுக்குது.
My whole process is that how to get out of this bodily relation, janma mrityu jara vyadhi.
என்னோட இந்த மொத்த வழிமுறையுமே இந்த உடல் ரீதியான உறவுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றதுதான், ஜன்ம மிருத்து ஜரா வியாதி.
Whole human activity should be concentrated to get rid of these bodily, material bodily connection.
மனிதனுடைய எல்லா செயல்களும் இந்த ஜட உடல் அப்படின்ற அந்த தொடர்பில் இருந்து நம்மளை விடுவித்துக் கொள்றதுக்காக கவனம் செலுத்தப்படணும்.
Then I shall be happy. Real happiness, real freedom. That is real freedom. For want of this spiritual knowledge, we do not know how much free we are.
அப்போ என்னால சந்தோஷமா இருக்க முடியும். உண்மையிலேயே உண்மையான சந்தோஷம், உண்மையான சுதந்திரம், அதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த ஆன்மீக ஞானத்தின் தேவைக்காக நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமானவங்க அப்படின்றத நமக்கு தெரியல.
Even in this material world, within this universe, in the apart planets, they are called heaven or and of course in Vedic language it is called heaven and in other languages it is called heaven.
இந்த பௌதிக உலகத்திலே கூட, இந்த பௌதிக பிரபஞ்சத்திலே உயர் கிரகங்கள் இருக்கு, அவைகள்லாம் சொர்க்கம்னு அழைக்கப்படுது. வேத மொழியில் அவைகள் சொர்க்கம்னு அழைக்கப்படுது. மற்ற மொழிகள்லையும் கூட அவைகள் சொர்க்கம்னு தான் அழைக்கப்படுது.
But there are many planets. Beyond the heaven, there are many good planets. There are 7 planetary systems.
சொர்க்கத்துக்கு அப்பாற்பட்டும் எத்தனையோ ரொம்ப நல்ல கிரகங்களும் இருக்கு. 7 கிரக அமைப்புகள் இருக்கு.
This is called Bhulok.
இதுக்கு பேரு போர்லோகா.
Then above this there is Bhuvalok. Then there is Sargalok.
பிறகு இதுக்கு மேல புவர்லோகம் இருக்கு. பிறகு அதுக்கு மேல சொர்க்கலோகம் இருக்கு.
Then there is Tapalok. Then there is Mahalok. Then there is Sattalok.
பிறகு தபலோகம் இருக்கு. அதுக்கு மேல மகரலோகம் இருக்கு. அதுக்கப்புறம் சத்தியலோகம் இருக்கு.
Just like so many planetary systems there are. There is one planetary system that is called Siddhalok.
இந்த மாதிரி எத்தனையோ அண்ட அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு கிரக அமைப்பானது சித்தலோகம்னு அழைக்கப்படுது.
Even in this material world, with this material body, they are so perfect that here you go from one place to another or one planet to another. Of course, that is not naturally successful.
இந்த பௌதிக உலகத்திலேயே கூட, இந்த பௌதிக உடல்லையே எந்த அளவுக்கு அது பக்குவமானதா இருக்குன்னா, நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கோ அல்லது ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கோ கூட போக முடியுது. உறுதியாக இப்போ அந்த மற்ற கிரகத்துக்கு போறதுன்றது அந்த அளவுக்கு வெற்றி அடையல.
பட் இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் லிவிங் பீயிங் டு அச்சீவ் தட் சக்சஸ் பிகாஸ் வி ஹவ் காட் இன்ஃபர்மேஷன் இன் தி பாகவத் தட் இன் தி சித்த லோ தி இன்ஹாபிட்டன்ஸ் தேர் வித் திஸ் வெரி பாடி தே கோ ஃப்ரம் ஒன் பிளானட் டு அனதர் without any instrument, without any Sputnik, without any aeroplane, or without anything.
ஆனா உயிர்வாளிகளுக்கு அந்த வெற்றியை அடையிறது ஒன்றும் அவ்வளவு சிரமமான விஷயம் கிடையாது. ஏன்னா பாகவதத்திலிருந்து நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, சித்தலோகவாசிகள் இந்த உடல்ல இருந்துகிட்டே அவங்க ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகங்களுக்கு எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாமல், எந்த ஸ்புட்னிக்கும் இல்லாமல், எந்த ஒரு விமானமும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அவங்களால பயணிக்க முடியுது.
We have got this information.
நமக்கு இந்த தகவல் இருக்கு.
They take pleasure in the sky. Just like sometimes we stroll in open field. Similarly, they take pleasure by in the sky traveling. You see?
அவர்கள் ஆகாயத்தில் இன்பமா இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எப்படி ஒரு திறந்த வெளியில் அப்படியே உலா வரமோ, அதே மாதிரி அவர்கள் ஆகாயத்தில் இந்த மாதிரி பயணிக்கிறதுல அவங்க இன்பம் அடைறாங்க.
That is possible. But still, they are mortal. They are mortal. They have got this material body. Now, when you get spiritual body, how much freedom you will have? How much freedom you will have?
அதனால அது சாத்தியமானது. ஆனாலும் அவர்கள் மரணத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்க இறந்துதான் ஆக வேண்டியிருக்கு. அவங்களுக்கு பௌதிக உடல் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஆன்மீக உடல் இருக்கு அப்படின்னா, அப்போ எவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கும், எவ்வளவு உங்களால சுதந்திரமா இருக்க முடியும் பாருங்க.
சோ வி ஷுட் பீ வெரி கிளியர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அபௌட் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப். வி ஷுட் நாட் பீ ட்ராக் டு திஸ் மெட்டீரியல் கான்செப்ஷன் ஆஃப் லைஃப் due to this false affection.
அதனால இந்த ஆன்மீக வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்றதுல நம்ம மிகவும் புத்திசாலித்தனமானவர்களா இருக்கணும். இந்த பொய்யான பாசம் அப்படின்ற இந்த பௌதிகமான எண்ணத்திலான இந்த வாழ்க்கையினால நம்ம இழுக்கப்பட்டுடக் கூடாது.
This bodily affection is false affection because the body will not exist.
இந்த உடல் ரீதியான பாசமானது பொய்யான பாசம். ஏன்னா இந்த உடல் இருந்துட்டு இருக்க போறதில்ல.
சப்போஸ் ஐ அண்ட் மை வைஃப் அண்ட் மை சில்ட்ரன் வெரி ஹாப்பி பசன்னபி நபசதி தஸ்ஸா நிதனாம் பிரமத்யா பசன்னபி நபசதி இட் இஸ் சேட் இன் தி பாகவத் தட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் வெரி நைஸ் திங் A nice, very nice house, all right.
இப்போ நானும் என்னுடைய மனைவியும் இருக்கும், அல்லது என்னுடைய குழந்தைகளும் இருக்கும், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். பஷ்யன் அப்பினா பஷ்யத்தி தேஷாம் நிதனம் பிரமத்த பஷ்யன் அப்பினா பஷ்யத்தி. இது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு நல்ல வீடு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சரி.
இப் சம்படி ஆஸ்க் யூ, வெல் சார், வை யூ ஆர் பில்டிங் சச் நைஸ் ஹவுஸ் நவ? இப் யூ ஆன்சர் எஸ் ஜஸ்ட் டு செட் ஃபயர் இன் இட்.
இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறார், ஐயா எதுக்காக இப்படி ஒரு நல்ல வீட்டை நீங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அது நெருப்பு வைக்கிறதுக்காகங்க.
So what the people is saying, what a fool he.
அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன முட்டாள் இவன்,
that he is building such a nice house and at the end he will set fire in it, then why you are taking so much trouble sir? No, yes,
இவர் இவ்வளவு நல்ல ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கார், அதுக்கப்புறம் இறுதியில் அது நெருப்பு வைக்க போறாராம், அதுக்காக ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து அதை கட்டணும்?
This is called, actually our position is like this.
உண்மையில நம்முடைய நிலை இப்படிதான் இருக்கு.
Actually our position is like this, because the whole life I am working so hard because for maintaining this temporary body of myself, my son, my daughter, my father, my mother.
உண்மையிலே நம்முடைய நிலை இப்படிப்பட்டதாதான் இருக்கு. ஏன்னா வாழ்க்கை முழுக்க நான் இவ்வளவு கடினப்பட்டு உழைச்சி இந்த தற்காலிகமான உடலான என்னை பராமரிக்கிறதுக்காகவும், என்னுடைய மகனை பராமரிக்கிறதுக்காகவும், என்னுடைய மகளை, என்னுடைய தாயை, என்னுடைய தந்தையை, இவங்களை பராமரிக்கிறதுக்காக தான் நான் செயல்படுறேன்.
The setting fire, at the end the setting fire, setting fire, I am speaking specially because after death, as you put it in the graveyard, in India, in Hindus, they set fire. They set fire to the dead body.
அதனால இது நெருப்பு வைக்கிற மாதிரி தான். இப்போ நான் குறிப்பாக இங்கே நெருப்பு வைக்கிறத பற்றி பேசுகிறேன். ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் நீங்கள்லாம் இங்கே பிணங்களை வந்து புதைச்சிடுறீங்க. ஆனால் இந்தியாவில் இந்துக்களின் வழக்கப்படி அவங்க வந்து இறந்து போன உடலுக்கு நெருப்பு வச்சு எரிச்சிடுவாங்க.
ஸோ எவ்ரி every thing that we are creating, that will be at the end, it will be set into fire.
அதனால நாம உருவாக்குற எல்லாமே இறுதியில அது எல்லாமே நெருப்பு மூட்டப்படும்.
The Bhagavad says that pasanna pina pasya tasya nidhana, everything will be destroyed and still the thing which will be destroyed we are after them.
பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாமே அழிக்கப்பட்டுவிடும், இருந்தாலும் அந்த அழிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம்.
But the thing which will exist, na hannate hannamane sharire, which will continue to exist even after the destruction of this body, we have no information.
ஆனால் எது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்க போதோ, நா ஹன்யதே ஹன்யமானே சரீரே, இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடியதோ, அதை பற்றின தகவல் நமக்கு கிடையாது.
We have no information. Neither do we try anything for that.
அல்லது அதுக்காக நாம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது கிடையாது.
பகவத் கீதாஸ் டீச்சிங் இஸ் சப்ளைம் பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ தி பிராக்டிக்கல் லெசன் ஃபார் தி சுப்ரீம், ஃபார் தி சுப்ரீம் யுவர் ஸ்பிரிட் சோல்.
பகவத்கீதனுடைய போதனைகள் மிகவும் உயர்ந்ததா இருக்கு. ஏன்னா அது நமக்கான நடைமுறை பாடங்களை கற்றுக் கொடுக்குது, உயர்ந்த பாடங்களை, உச்சமான பாடங்களை. நீங்க ஆத்மா,
மெட்டீரியல் எஜுகேஷன், மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட் சிவிலைசேஷன் இஸ் ஜஸ்ட் லைக் பில்டிங் ஃபார் செட்டிங் ஃபயர் இன் இட். இட் வில் பி லாஸ்ட், இட் வில் லாஸ்ட்.
பௌதிகமான கல்வி, இந்த பௌதிகமான நாகரிக வளர்ச்சி, இதெல்லாமே ஒரு கட்டடம் கட்டி நெருப்பு வைக்கிற மாதிரி, அது இழந்து போயிட போகுது, அதை நம்ம இழந்துடுவோம்.
So many empires have been built up and so many empires have been demolished. That is the history of the world. Even from that history point of view, this very world in which we are standing, this very platform, this will also be vanquished. That is the law of this material nature.
In the உலகத்தோட வரலாறு என்ன அப்படின்னா, எத்தனையோ பேர் அரசுகள் நிறுவப்பட்டிருக்கு, எத்தனையோ பெரிய அரசாங்கம் எல்லாம் அழிந்து போயிருக்கு. இருந்தாலும் அந்த வரலாற்றினுடைய பார்வையில் இருந்து பார்க்கும்போது, நம்ம இருந்துட்டுருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த தலைமை அழியக்கூடிய ஒன்று தான். அதுதான் இந்த ஜட இயற்கையினுடைய சட்டம்.
Nothing will subsist. Nothing will continue. Everything will finish.
எதுவுமே பிழைத்திருக்க போறதில்லை, எதுவுமே தொடர்ந்து இருக்க போறதில்லை, எல்லாமே முடிஞ்சு போயிட போகுது.
That's like our this body will be finished. Now I've got this beautiful body. Suppose 70 years my age, 70 years before the body had no existence, and say after 5 or 10 years more the body will have no existence. So for 70 or 80 years, this manifestation of the body.
உதாரணத்துக்கு, இந்த உடல் அழிந்து போயிட போகுது. இப்ப எனக்கு இந்த அழகான உடல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு 70 வயசு ஆனவன வைங்க, என்னோட வயசு இப்ப 70. இப்ப இந்த உடல் 70 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்தது, இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறமோ இந்த உடல் இல்லாம இருக்க போகுது. ஸோ இப்ப இந்த உடலானது ஒரு 70-80 வருஷங்கள் தோற்றம் அளிச்சிட்டு
இருக்கு. So what is this manifestation in the course of this material world? So many things coming just like a bubble in the ocean.
அதனால இந்த உடலோட தோற்றம் அப்படின்றது இந்த ஜட உலகத்துல என்ன ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ விஷயங்கள் வருது, சமுத்திரத்துல எத்தனையோ நீர் குமிழ்கள் வர மாதிரி.
Just like if you travel over the seas, you will find so many waves are tossing each other and so many bubbles are formed and again it is submerged in the water, no account of it.
நீங்க கடலுக்கு மேலே பயணம் செய்யும் போது பார்க்கலாம், எத்தனையோ அலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுது, எத்தனையோ நீர் குமிழ்கள் உருவாகுது, மறுபடியும் அவைகள் எல்லாம் அந்த தண்ணியிலேயே கலந்து போயிடுது, அதுக்குன்னு எந்த தனித்துவமும் இல்லாமல் போயிடுது.
Similarly, all these manifestations are coming and going and coming and going, and that within this coming and going there is the actual spirit soul which nahannat hannamane sarir, which exists, and we are that permanent existent.
அதே மாதிரி இந்த எல்லா தோற்றங்களும் வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. இந்த வந்து போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள நம்ம அடைபட்டிருக்கோம். அதுதான் உண்மையான ஆத்மா. அது நாகன்யத்தே ஹன்யமானே சரீரே, அது நித்தியமான இருப்பு கொண்டது.
We are that permanent form. Not that we are formless, we have got form, but it is very minute. We cannot see with these eyes.
நம்ம அந்த நித்தியமான ரூபம். நமக்கு ரூபம் இல்லை அப்படின்றதல்ல, நமக்கு ரூபம் இருக்கு, ஆனால் அது ரொம்ப நுண்ணியமானது, நம்மால இந்த கண்களால அதை பார்க்க முடியாது.
Our eyes are always imperfect. What we can see? We cannot see very, which is situated in very long distant place. We cannot see even our eyelid. So these eyes are very conditional. So how we can see what is my constitution? These things have to be considered.
நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே பக்குவமற்றது. நம்மால என்னத்தை பார்க்க முடியும்? நம்மால ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் பார்க்க முடியாது. நம்மால நம்மளுடைய கண் இமையே பார்க்க முடியல. ஸோ அதனால இந்த கண்களானது நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது எப்படி என்னுடைய இயற்கையான நிலை என்னன்றதை நம்மளால பார்க்க முடியும்? இவைகள் தான் நம்ம கருதப்பட வேண்டிய விஷயங்கள்.
Once you take account of the spiritual, now begins from that consciousness. That what I am this consciousness, I am not this body. That education begins from there.
அதனால ஒருத்தன் இந்த ஆன்மீக விஷயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளணும். இப்ப அந்த உணர்வுல இருந்து தான் தொடங்குது. நான் என்றது என்ன? நான் இந்த உணர்வு, நான் இந்த உடல் அல்ல. அங்குதான் இந்த கல்வி தொடக்கமாகுது.
And the whole practice, whole idea should be to detach myself from this misconception of life.
அதனால அந்த மொத்த பயிற்சியும் மொத்த கருத்தும் என்ன, இந்த தவறான புரிதல் உண்டான இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுத்திக் கொள்ளணும்.
So one of the symptoms is that
அதற்கான அறிகுறிகள் ஒன்று என்னன்னா,
ஜோ சர்வத்ரா அனவிஸ்னேஹா சத்தத் பிராப்ப சுபாசுமம் நாபி நந்தந்தி நா திருஷ்டி தச பிரக்யா பிரதிஷ்டிதா. Now, Abhinandanti. Now, suppose one has done very marvelous work.
Ipo na Abhinandanti. Ipo orathar romba arpadamana oru seyala seidirukkaranu veinga.
So we should not be very much enthusiastic to praise for such one.
Ipo appadi patta andha arpadamana veliye ரொம்பவும் பாராட்டுறதுல ரொம்ப உற்சாகமா நம்ம இருக்க கூடாது.
பட் வாட் இஸ் தட் வார்க்? தட் வார்க் இஸ் மெட்டீரியல், இட் வில் வேனிஷ்.
இப்போ என்ன அந்த வேலை? அந்த வேலை பௌதிகமானது போது அது முடிஞ்சு போயிட போகுது.
நாபி நந்தந்தி நாய்தார் வென் இட் இஸ் வேனிஷ் ஹி இஸ் ஆல்சோ சாரி ஃபார் தட்.
நாபி நந்தந்தி எப்போ அது முடிஞ்சு போயிட போகுதோ அப்போ அவனும் கூட அதுக்காக வருத்தப்பட தான் போறான்.
These symptoms are for a person who is situated in the pure consciousness platform.
இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரு தூய உணர்வுல நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் இடத்துல இருக்கக்கூடியவைகள்.
தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா. He is pragya, his intelligence. Mind that intelligence is above the mind. The first stage is the general stage of our life. The activities of the senses.
தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டா. அவனுடைய பிரக்ஞா, அவனுடைய புத்திசாலித்தனம், அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. புத்திசாலித்தனமானது மனதை விட உயர்ந்தது. இந்த முதல் நிலை பொதுவா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்கள் எல்லாம் இந்த புலன்களுடையதா இருக்கும்.
Those who are ordinary persons without any knowledge, they are acting whole day and night to satisfy the senses. That's all.
யாரெல்லாம் சாதாரண நபர்களோ, எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்களோ, அவர்கள் ஒரு நாள் முழுக்க ராத்திரி பகலா அவங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் செயல்பட்டு இருக்காங்க, அவ்வளவுதான்.
This is ordinary life. Mostly people are working for that purpose. Mostly.
இது சாதாரண வாழ்க்கை. அதிகபட்சமான மக்கள் அந்த நோக்கத்துக்காக தான் செயல்படுறாங்க, அதிகபட்சமா.
And above them, if somebody is intelligent, he is working on the mind, philosophy, poetry, nice idea in novel, nice idea in drama, some psychological, all these things.
இப்போ அவர்களுக்கு மேல இப்போ புத்திசாலித்தனமானவர்கள் சில பேர் இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் அந்த மனதோட தளத்திலிருந்து செயல்படுறாங்க. தத்துவபூர்வமானவர்களாக இருக்காங்க, கவிதை எழுதுறாங்க, ஒரு நல்ல நாவல் எழுதுறாங்க, நல்ல கருத்து கொண்ட நாடகம் கொடுக்குறாங்க, அல்லது மன ரீதியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க, இவைகள் எல்லாம்.
So they are little better than those who are working day and night hard for sense gratification.
ராத்திரி பகலா புலன் இன்பத்துக்காக ஈடுபடக்கூடியவர்களை காட்டிலும் இவர்கள் கொஞ்சம் சிறந்தவர்கள்.
They are little, these philosophers, the poets and the thinkers, they are little more better. Indriyani prarahu indriyava parampana. So manasastu paro buddhi.
இந்த அறிஞர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் சிறந்தவர்களா இருக்காங்க. இந்திராணி பராணி ஆகூர் இந்திரிய பராமனக. அதனால மனஸ்து பராபுத்தி.
And among them, those who are acting very intelligently on the laws of the nature, say for the scientist, are like that. மனசஸ்து பராபுத்தி.
அவர்களுக்கும் மேல இப்ப யாரெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுறாங்களோ, இப்போ இந்த இயற்கையோட சட்டத்தின்படி, இப்போ உதாரணத்துக்கு விஞ்ஞானிகள், அந்த மாதிரி மனசஸ்து பராபுத்தி.
And that stage, that scientific stage, the scientific calculation is the stage of this appreciation of consciousness.
அந்த நிலையில அந்த விஞ்ஞான தளத்தில் விஞ்ஞானபூர்வமான கணக்கின்படி அந்த நிலையில உணர்வை ஏற்றுக்கொள்றாங்க.
The perfection of scientific life. Scientists are making research. What is the truth? Beyond this. When they come to the point of this pure consciousness, that is the highest grade of scientific knowledge.
விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கையினுடைய பக்குவ நிலை அப்படின்னா விஞ்ஞானம் அப்படின்னா இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உண்மை என்ன, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த தூய உணர்வுன்ற நிலைக்கு வரும்போது அதுதான் அந்த விஞ்ஞான ஞானத்தினுடைய மிக உயர்ந்த நிலை. விஞ்ஞான பூர்வமான அறிவினுடைய மிக உயர்ந்த தரம் அப்படின்னா எப்போ நான் இந்த உடல் இல்லை, நான் உணர்வுடையவன் அப்படின்ற அந்த புரிதலுக்கு வராங்களோ
அதுதான்.
இப்போ இதுவரைக்கும் நம்முடைய புலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்.
I should not be servant of my senses. And that is possible when I am situated in the spiritual platform of consciousness. Otherwise it is not possible.
நான் என்னுடைய புலன்களுடைய சேவகனா இருக்கக்கூடாது. அது எப்ப சாத்தியம்னா எப்ப நான் ஆன்மீக தளம் என்ற உணர்வுல இருக்கணும் அப்பதான் அது சாத்தியம். அப்படி இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை.
I cannot control my senses if I am on the material plane. It is impossible. But I can control my senses. But this is possible. This is possible. It is not impossible fact.
நான் பௌதிக தளத்தில் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் என்னால் என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. அது சாத்தியம் இல்லை. ஆனால் என்னால் என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியும். அது சாத்தியமானது. இது சாத்தியமில்லாத உண்மை என்றதில்லை.
The Swami, we are known as Swami. What is the meaning of Swami? Swami means who is the master of the senses.
நம்ம இங்க சுவாமின்னு அறியப்படப்படுது. இப்ப இந்த சுவாமின்னா என்ன அர்த்தம்? சுவாமி அப்படின்னா புலன்களுடைய எஜமானர்.
That is the Swami. Swami means master.
அதுதான் சுவாமி. சுவாமி அப்படின்னா எஜமானர்.
One who has attained the perfectional stage of controlling the senses, he is called Swami or Goswami, master of the senses.
யாரோ ஒருத்தர் புலன்களை கட்டுப்படுத்துறது அப்படின்ற அந்த பக்குவ நிலையை அடைந்திருக்காங்களோ அவர் சுவாமி அல்லது கோஸ்வாமின்னு அழைக்கப்படுறார். புலன்களுடைய எஜமானர்.
This can be done by practice, by knowledge. This is not impossible.
அதனால இதை பயிற்சியால் செயல்படுத்த முடியும். இது ஞானத்தால பயிற்சியினால இது சாத்தியம் இல்லை அப்படின்றதல்ல.
I was also young man. I was also married. I have got my wife still living and my family is still living. But somewhere other by practicing or by some knowledge I have come out of the clutches.
நானும் இளைஞனா இருந்தேன்னா நானும் கூட திருமணமானவன் தான். இன்னும் என்னுடைய மனைவி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எனக்கும் என்னுடைய குடும்பம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் எப்படியோ ஞானத்தால் அல்லது பயிற்சியினால நான் இந்த பிடியிலிருந்து விடுபட்டு வந்திருக்கேன்.
So everyone can have that. Not this dress is not the Swami. Actually you can also be Swami even in the present dress. The dress is immaterial.
அதனால எல்லாருமே அதை அடைய முடியும். இந்த உடை மட்டும் ஒருத்தரை சுவாமி ஆக்குறதல்ல, உண்மையிலே உங்களாலையும் சுவாமி ஆக முடியும். இப்போ நீங்க உடுத்திருக்கூடிய இந்த உடையிலேயே கூட இந்த உடை ஒரு பொருட்டல்ல.
The actual fact is that one should by spiritual development of consciousness they should come to the stage of becoming the master of the senses.
உண்மையிலே உண்மை என்ன அப்படின்னா, ஒருத்தர் உணர்வின் ஆன்மீக வளர்ச்சியினால புலங்களுடைய எஜமானர் அப்படின்ற தளத்துக்கு வரணும்.
மாஸ்டர் இஸ் யோகா, தி யோகா சிஸ்டம் தட் இஸ் ஆல்சோ கண்ட்ரோலிங் தி சென்சஸ், தட் இஸ் கண்ட்ரோலிங் தி டிஃபரண்ட் ஆசன், டிஃபரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் தி பாடி, தட் இஸ் மெக்கானிக்கல்.
புலன்களுடைய எஜமானர் யோகா, யோகா வழிமுறையும் கூட புலன்களை கட்டுப்படுத்துறது தான். வேறுபட்ட வகையான ஆசனங்கள் இருக்கு, அது வேறுபட்ட நிலைகளில் இந்த உடலை இயந்திரத்தனமா கட்டுப்படுத்துறது.
சம்திங் இஸ் டன் பை மெக்கானிக்கலி அண்ட் சம்திங் இஸ் டன் பை பியூர் நாலேஜ்.
சில விஷயங்கள் இயந்திரத்தனமா செயல்படுத்தப்படுது, சில விஷயங்கள் தூய்மையான அறிவின் மூலமா செயல்படுத்தப்படுது.
பகவத்கீதா டீச்சர்ஸ் ஆன் தி பிளாட்ஃபார்ம் ஆஃப் பியூர் நாலேஜ்.
அதனால பகவத்கீதை ஆனது தூய்மையான அறிவுன்ற தளத்திலிருந்து போதிக்குது.
Of course, that is also recommended. But that is recommended for person who cannot concentrate on the platform of the knowledge.
உறுதியா, அதுவும் பரிந்துரைக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனாலும் யாரெல்லாம் இந்த ஞானத்தின் தளத்திலிருந்து ஒருநிலைப்படுத்த முடியாதவர்களோ அவர்களுக்கு அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
Those who are too much addicted with bodily consciousness of life, the yoga system, the practices that is recommended especially for them.
இந்த உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கையில யாரெல்லாம் ரொம்பவும் அடிமைப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்காக இந்த யோகா வழிமுறை பரிந்துரைக்கப்படுது, குறிப்பா அவர்களுக்காக.
That we shall come later on. Now here it is said.
அதை பற்றி நாம பின்னாடி பார்ப்போம். இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
ஜதா சங்ஹரதே சாயம் குரும அங்கானிவ சர்வசா இந்திரியாணி நியாதிபியாஸ்தஸ பிரஜ்ஞா பிரதிஷ்டித தஸ பிரஜ்ஞா பிரதிஷ்டித. நோ, எ வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் ஹியர். வாட் இஸ் தட்? டார்டாய்ஸ்.
இங்க ஒரு நல்ல உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அது? ஆமை.
யூ ஹேவ் சீன் டார்டாய்ஸ். தி டார்டாய்ஸ் தே and when they like they close their hands and mouth and everything within this body and become a lump. Start, is it?
நீங்க ஆமையை பார்த்திருக்கீங்களா? இந்த ஆமையானது அவைகள் விரும்பும் போது அவைகளுடைய கைகள், அவைகளுடைய வாய் எல்லாத்தையும் உடலுக்குள்ள உள்ளிழுத்துக் கொள்ளும்.
Similarly, we must know that our senses, they are meant for some particular purpose.
அதே மாதிரி நம்ம நம்முடைய புலன்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ளணும்.
And that particular purpose, I have already explained, that Rishikena Rishikesa Sevanam Bhakti Ruchyate.
அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேன். ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்திர் உச்சதே.
தீஸ் சென்சஸ் ஆர் ஆக்சுவலி தே ஆர் நாட் மைண்ட். தீஸ் சென்சஸ் ஆர் கிவன் பை தி லார்ட். லாஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் பட் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் அவர் சென்ஸ்.
நம்முடைய இந்த புலன்களானது உண்மையிலே என்னுடையதல்ல. இந்த புலன்கள் கடவுளால் கொடுக்கப்பட்டது. கடந்த முறை நான் அதை விளக்குனேன். ஆனா நம்ம நம்மளுடைய புலன்களால ரொம்பவும் பெருமிதம் கொள்றோம்.
பட் தீஸ் சென்சஸ் ஆர் கிவன் ஜஸ்ட் லைக் எ பாய் இஸ் கிவன் சம் பிளே திங் பை தி ஃபாதர். சிமிலர்லி வி வாண்டட் டு என்ஜாய் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட், தேர்ஃபோர் அவர் மெட்டீரியல் சென்சஸ் ஆர் அவார்டட் ஆல் ஐ டு என்ஜாய்.
இந்த புலன்கள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சிறுவன் விளையாடுற பொருளை அப்பாவால் கொடுக்கப்பட்டு அவன் விளையாட அனுமதிக்கப்படுற மாதிரி, சரி நீ அனுபவிக்கணுமா நீ அனுபவி அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பௌதிகமான புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
யூ ஜஸ்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் அண்ட் வென் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ அம் நாட் ஹாப்பி தென் யூ ஷல் கம் பேக் அகைன் டு மீ.
நீ இந்த பௌதிக உலகத்தை பற்றின அனுபவத்தை பெற்று எப்போ இந்த பௌதிக உலகத்தில் என்னால் அனுபவிக்க முடியாது, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்ற அனுபவத்தை பெறியோ, அப்போ நீ திரும்ப என்னிடத்துல வா.
The senses are actually meant for rendering service to the Lord.
உண்மையிலே புலன்களானது பகவானுக்கான சேவையில் ஈடுபடுத்துறதுக்காக இருக்கு.
Because I am eternally eternal and senses, the senses belong to the Supreme Lord. Just like this is my spectacle. So it should be used for my purpose.
ஏன்னா இந்த புலன்கள் அந்த முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானது. இப்போ உதாரணத்துக்கு இது என்னுடைய கண்ணாடி, இது என்னுடைய நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தப்படணும்.
Similarly, our senses, they actually they are not ours.
அதே மாதிரி நம்முடைய புலன்களானது உண்மையிலே நம்முடையது அல்ல.
Just like this room, this loft we are sitting, it is all right, but the loft belongs to the some landlady. We should be always conscious of that.
இப்போ உதாரணத்துக்கு இந்த அறை இருக்கு, இந்த அறையில நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், அது சரி. ஆனா இந்த அறையானது, இந்த மாடியானது ஒரு பெண்மணிக்கு சொந்தமானது. நம்ம எப்பவும் அந்த உணர்வோட இருக்கணும்.
There is no harm using it so long with that consciousness. But if I think, oh, this is my loft, I haven't got to pay the rent, I am the proprietor, then whole trouble begins.
இப்போ அந்த உணர்வோட இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம இதை உபயோகப்படுத்துறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ, ஓ, இது என்னுடைய அறை, இது என்னுடைய மாடி, நான் வாடகை கொடுக்க மாட்டேன், நான் தான் உரிமையாளன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அப்ப எல்லா பிரச்சனையும் தொடங்கிடும்.
Otherwise, so long we are conscious that I have rented out this loft for my use, that's all right, but I am not the proprietor. Similarly, the whole thing, the whole world.
அப்படி இல்லைன்னா நம்ம இந்த உணர்வோட இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது எனக்கு இது வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த அறை என்னுடைய உபயோகத்துக்காக இருக்கு, அது சரி, இப்போ நான் உரிமையான இல்லை அப்படின்ற அந்த உணர்வோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி எல்லாமே இந்த மொத்த உலகமும் கூட
ஈசாவாசமிதம் சர்வம், நதிங் பிலாங்ஸ் டு யூ, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட், எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட்.
ஈசோபனிஷத் நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னா, ஈசாவாசியம் இதம் சர்வம், எதுவுமே உங்களுக்கு சொந்தமானதில்லை, எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது, எல்லாமே கடவுளுக்கு தான் சொந்தமானது.
There is a story that God loves when two party fights for the land.
ஒரு கதை இருக்கு, கடவுள் ரெண்டு கட்சியினர் நிலத்துக்காக சண்டை போடுறத பார்த்து சிரிக்கிறார். உண்மையிலே அதை நாங்க பார்த்திருக்கோம்.
Actually we have seen in India when there was partition day, the Hindu Muslim fought.
உண்மையிலே அதை நாங்க பார்த்திருக்கோம். இந்தியாவில் அந்த பிரிவினை ஏற்பட்ட நாள் அன்று இந்து முஸ்லிம்கள் சண்டையிட்டனர்.
Hindu Muslim fought and when both of them died and lied on the street and strewn all over the street and asked them, now whose land it is? Nobody replied.
அந்த இந்து முஸ்லிம் சண்டைக்கு அப்புறம் ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள இறந்து போயிட்டாங்க. அவங்கள வீதியில் தூக்கி போட்டு, இப்போ இந்த நிலம் யாருது, இந்த நிலம், இந்த பூமி யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டபோது யாருமே பதில் சொல்லல.
The God's land will remain here. And we simply fight that this is my land, this is my land. These are all these, paraphernalia of our illusion.
கடவுளோட நிலம் இங்கே தான் இருந்துட்டு இருக்கு, வெறுமனே நம்ம சண்டை போட்டுக்கிறோம், இது என்னுடைய நிலம், இது என்னுடைய நிலம்னு சொல்லி. இது எல்லாமே மாயையினுடைய ஒரு உபகரணம் தான்.
So here, God says, ஜதா சங்கரதி சாயம் குருமங்கானிவோ சர்வஸ். Just like the tortoise closes his senses according to his wish. Similarly, the person who is able to use his senses according to his own control, he is to be understood that he is situated in the spiritual platform.
அதனால பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, எதா சம்பரதே சாயம் குர்மோக்னானிவ சர்வசக. இப்போ ஒரு ஆமை எப்படி அதனுடைய புலன்களை அதனுடைய விருப்பப்படி உள்ளிழுத்து கொள்ளுதோ, அதே மாதிரி யார் ஒருத்தர் தன்னுடைய புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னுடைய விருப்பத்தின்படி கட்டுப்படுத்துகிறாரோ, அவர் ஆன்மீக தளத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடியவராக புரிந்து கொள்ளப்படுது.
யூஸ் ஆஃப் தி சென்சஸ் இஸ் நாட் பேட், பட் ஒன் சுட் யூஸ் வென் இட் இஸ் நீடெட், நாட் அகார்டிங் டு தி டிக்டேஷன் ஆஃப் தி சென்சஸ்.
புலன்களை உபயோகப்படுத்துறது மோசமானது அல்ல, ஆனால் ஒருத்தருக்கு எப்போ புலன்களை உபயோகப்படுத்தணுன்றத தெரிஞ்சிருக்கணும். புலன்களுடைய உந்துதலுக்கு ஏற்றவாறு அல்ல.
நாட் அகார்டிங் டு தி டிக்டேஷன் ஆஃப் தி சென்சஸ். யூ வில் ஃபைண்ட் ஹியர் இன் தி பகவத் கீதா லேட்டர் ஆன் தட் காட் சேஸ் தட் செக்ஸ் இன்டர்கோர்ஸ் ஃபார் ஜெனரேட்டிங் எ சைல்ட் இஸ் மை செல்ஃப். தி காட் சேஸ் ஐ ஆம்.
புலன்களுடைய உந்துதலுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே பகவத்கீதையில் கூட பார்க்கலாம், பகவான் சொல்கிறார், இந்த பாலுறவு அப்படின்றது குழந்தைகளை பெற்றுக்கொள்றதுக்காக என்னும்போது அது நானே, கடவுள் சொல்கிறார் நானே அந்த காமம்ன்றார்.
பட் பியாண்ட் தட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இஸ் தி லார்ட் சேஸ் ஐ ஹேவ் நதிங் டு டு வித் தட்.
ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட அந்த பாலுறவுன்றது பகவான் என்ன சொல்றார், என்னோட அது சம்பந்தம் இல்லாததுன்றார்.
In every way, it does not prohibit that we should not use our senses. No, we shall use our senses when it is required, not according to the dictation of the senses.
அதனால எல்லா விதத்திலையுமே புலன்களை உபயோகப்படுத்தலாம். புலன்களை உபயோகப்படுத்துறது தடை செய்யப்படலை. நம்ம நம்முடைய புலன்களை எப்போ தேவை இருக்கோ அப்போ உபயோகப்படுத்தணும், ஆனால் அந்த புலன்களுடைய உந்துதலுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடாது. நம்ம அந்த தளத்தில் தான் இருக்கணும்.
If I am following the dictation of my senses, then I am not the master of the senses. I am the servant of the senses.
இப்போ நான் என்னுடைய புலன்களுடைய கட்டளைகளை நான் பின்பற்றக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னா, அப்ப நான் புலன்களுடைய எஜமானன் கிடையாது, நான் புலன்களுடைய சேவகன்.
So actually our position is like that because we have forgotten our real master the Supreme Lord. By illusory energy we have been put to be servant of the senses.
உண்மையிலே நம்முடைய நிலை அப்படிப்பட்டதா தான் இருக்கு. ஏன்னா நம்முடைய உண்மையான எஜமானரை நம்ம மறந்துட்டோம். உண்மையான எஜமானர் முழுமுதற் கடவுள். ஆனால் மாயா சக்தியினால நம்ம புலங்களுடைய சேவகன்ற நிலையில வைக்கப்பட்டிருக்கோம்.
Instead of becoming servant of the Supreme, we have become the servant of the senses. The whole material life is nothing but servant of sense.
அந்த உச்சமானவருடைய சேவகனா ஆகிறதுக்கு பதிலாக நம்ம புலன்களுடைய சேவகன்களா ஆயிட்டு இருக்கோம். இந்த பௌதிக வாழ்க்கை மொத்தமும் இந்த புலன்களுடைய சேவகன்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
Servant of sense. The whole people are working whole day hard. So the Bhagavat has diagnosed why they are so much enthusiastic in working so hard.
மக்கள் நாள் முழுக்க மிக கடினமா உழைக்கிறாங்க. அதனால பாகவதம் ஏன் மக்கள் இவ்வளவு கடினமா உழைக்கிறதுல உற்சாகமா இருக்காங்க அப்படின்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்குது.
ஜனமைதி கிரகமைதி சுகம் துச்சம். தி ஓன்லி இம்பெட்டஸ் இஸ் தட் தே வில் ஹேவ் சம் செக்ஸ் என்ஜாய்மெண்ட். தட்ஸ் ஆல். தட் இஸ் தி எண்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ்.
அவர்களை தூண்டிவிடக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பாலுறவு இன்பம் கிடைக்கும் அப்படின்றது தான். அதுதான் அவங்க செயல்களுடைய முடிவா இருக்கு.
The whole world is not only human being. He'll find in the kingdom of the birds, in the beasts, that everyone is working, everyone is busy. Why? To end it into the sex life.
உலகம் மொத்தமும் மனித சமுதாயம் மட்டும் இல்லை, இப்போ பறவைகளுடைய ராஜ்யத்திலையும் சரி மிருகங்களுடைய ராஜ்யத்திலையும் சரி எல்லாருமே உழைக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஏன்? பாலுறவு வாழ்க்கையில் ஈடுபடணுன்றது தான்.
That means, in this material conscious of our life, everyone has become the servant of the senses.
அப்படின்னா இப்போ இந்த பௌதிகமான உணர்வுடைய இந்த வாழ்க்கையில் எல்லாருமே புலங்களுடைய சேவகர்களாக இருக்காங்க.
And in the spiritual consciousness of life, he no longer be the servant of the senses, but he'll be the master of the senses. That is the difference.
ஆனால் ஆன்மீக உணர்வுடைய வாழ்க்கையில் அவன் புலங்களுடைய எஜமானன் ஆயிடுறான், அவன் புலங்களுடைய சேவகன் என்றது கிடையாது. அதுதான் வித்தியாசம்.
And by the, by becoming the master of the senses, how it is the senses are used, just like the kurma, the tortoise.
மேலும் இப்போ அந்த புலங்களுடைய எஜமானன் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய புலங்கள் எப்படி உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா, எப்படி இந்த ஒரு ஆமை இருக்கோ அது மாதிரி.
The tortoise has, whenever he likes, that now I shall manifest my senses. Yeah, he manifests it.
ஆமை எப்பெல்லாம் விரும்புதோ அப்போ அதனுடைய புலன்களை வெளிக்கொண்டு வருது. இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வெளிக்கொண்டு வருது.
And whenever he likes, according to his own, this very example, nature, this is called nature study. We have to study from so many things, from lower animals.
எப்பெல்லாம் அது விரும்புதோ அதனுடைய சொந்த விருப்பத்தின்படி அது புலன்களை உபயோகப்படுத்துது. இந்த உதாரணத்திலிருந்து இது இயற்கை, இயற்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த தாழ்ந்த மிருகங்கள்ல இருந்து கூட நம்ம அறிந்து கொள்ளலாம்.
So here the very good example is set here with that jada sangharate chayam kurma anganiva sarvaso. Just like the tortoise is practiced to wound off his senses within his body according to his will.
இங்க ஒரு நல்ல சிறந்த உதாரணம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, எப்படி ஒரு ஆமை அது புலன்களை அதனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடல்ல இருந்து உபயோகப்படுத்திக் கொள்ளுதோ.
சிமிலர்லி இந்திரியானிந்தாதேப்யோ, சிமிலர்லி when we should use the senses and what purpose, when comes to understand this, then he is situated in spiritual consciousness.
அதே மாதிரி எப்போ நம்முடைய புலன்களை நம்ம உபயோகப்படுத்தணும், என்ன நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்ற அந்த புரிதலுக்கு எப்போ நம்ம வர்றோமோ அப்போ அவன் அந்த ஆன்மீக உணர்வுல நிலை பெற்று இருக்கான்.
Just take the same example of Arjun. Now Arjun says that I will not fight with my relatives and brothers for the sake of achieving some kingdom. No.
இப்போ அதே உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அர்ஜுனன் சொல்றான், என்னுடைய சகோதரர்கள் கூட என்னுடைய உறவினர்கள் கூட ஒரு ராஜாங்கத்துக்காக சண்டை போட முடியாது, என்னால முடியாதுன்றான்.
Now, for the ordinary man, it appears to be, though Arjun is very nice man, non-violent.
இப்போ ஒரு சாதாரண நபருக்கு இவன் ரொம்ப நல்லவரா இருக்காரு, எந்த வன்முறையிலும் ஈடுபட விரும்பாம இருக்காரு அப்படின்னு தோணலாம்.
He is giving up everything for the sake of his relatives. Oh, what a nice man he is. This is ordinary calculation.
இவர் உறவினர்களுக்காக எல்லாத்தையும் கைவிடுறாரு, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, இது ஒரு சாதாரண கணக்கு.
But what Krishna says, you are fool, damn fool number one.
ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்றார், நீ முட்டாள், நீ மிகப்பெரிய முட்டாள்
அப்படின்றார். இதை
ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். அசோச்சியான் பிரக்ஞவாதாம் சபாசசே. அர்ஜுனா, நீ பண்டிதனை போல பேசுற, ஆனா நீ மிகப்பெரிய முட்டாள்.
This is the I mean say reward gift.
இதுதான் அவனுக்கு கிடைச்ச பாராட்டு.
You are declining to fight. This is your nonsense. Now just see.
நீ சண்டை போட மறுக்கிறியா? இது ரொம்ப அபத்தமானது.
The things which are estimated in the public eye very nice, very good, that is condemned by God.
பொதுமக்களுடைய பார்வையில எதெல்லாம் மிக நல்லதா மிக சிறந்ததா மதிப்பிடப்பட்டதோ அவைகள் எல்லாம் கடவுளால கண்டிக்கப்படுது.
Condemned by God. We have got so many examples and experiences like that. What is eulogized by some of our friends, it is condemned by others.
நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு. நம்முடைய சில நண்பர்கள் எதையெல்லாம் பாராட்டினாங்களோ அதெல்லாம் மற்றவர்களால கண்டிக்கப்பட்டிருக்கிறதே பார்க்கிறோம்.
The whole thing, our perfection of any act, that should be certified by the Supreme Law.
அதனால எல்லாமே, அதாவது நம்ம செயல்களுடைய பக்குவம் அப்படின்னா அது அந்த முழுமுதற் கடவுளால அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும்.
தர்ம சானுஷ்டித புங்ஷ சானுஷ்டித தர்மஸ்ய சங்கசித்தி ஹரிதோசனம் ஹரிதோசனம். We have to see whether the supreme consciousness is pleased with my this action.
என்னுடைய இந்த செயல்களால அந்த பரம உணர்வு திருப்தி அடைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
So Arjuna's action was not approved. Not approved by Lord Krishna. But the same Arjuna, he fought at the last, after hearing the instruction of Bhagavad Gita, he engaged himself in the fight.
அர்ஜுனனுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படல, கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் அதே அர்ஜுன இறுதியில் சண்டை போட்டான். பகவத்கீதை உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் அவனை போரில் ஈடுபடுத்தி கொண்டான்.
Now here the senses in the fighting, we require to use our senses. Now when the senses were withdrawn, when the sense satisfaction was, the Arjuna's statement that I shall not fight, that was his sense satisfaction.
இப்போ இங்க என்ன நமக்கு தேவை அப்படின்னா, எப்ப நம்ம புலன்களை நம்ம கட்டுப்படுத்தணும், எப்ப நம்மளுடைய புலன்களை நம்ம உள்ளிழுத்து கொள்ளணும் அப்படின்றது. இப்ப அர்ஜுன நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன அந்த கூற்றானது அவனுடைய புலன் திருப்திக்கானது.
Because he was thinking in bodily relation, therefore that sort of thinking that I shall not fight, this mental state was his sense satisfaction.
ஏன்னா அவன் அந்த உடல் ரீதியான உறவை கருதினான். அதனால தான் அந்த வகையான சிந்தனையானது, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்ற அவனுடைய அந்த மனநிலையானது அவனுடைய புலன் திருப்தி.
But here, when he agreed to fight, that was not his sense satisfaction, that was the satisfaction of the law.
ஆனால் பிறகு அவன் சண்டையிட ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு அவனுடைய புலன் திருப்தின்றது அங்கே இல்லை, அங்கே பகவானுடைய புலன் திருப்தின்றது இருக்கு.
Therefore, we have to purify our senses, not to use it for my satisfaction, but to use it for the satisfaction of the Supreme. Therefore.
அதனால தான் நம்ம நம்முடைய புலன்களை தூய்மைப்படுத்தப்படணும். நம்முடைய சொந்த திருப்திக்காக உபயோகப்படுத்தாம நம்ம அந்த உச்சமானவருடைய திருப்திக்காக உபயோகப்படுத்தப்படணும். அவ்வளவுதான்.
That is our perfection.
அவ்வளவுதான், அதுதான் எல்லா பக்கமும் நிறைந்தது.
You are not devoid of the senses. Not that after being situated in spiritual consciousness, your senses become null and void.
நீங்க புலன்கள் இல்லாம ஆயிட போறதுன்றது இல்லை. நீங்க ஆன்மீக உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய புலன்கள் செயல்படாம ஒண்ணும் இல்லாம போயிடுது அப்படின்றது அர்த்தம் இல்லை.
நோ,
அப்படி அல்ல.
Senses cannot be null and void, because life means senses. Without senses, there is no life.
புலன்கள் ஒன்றும் இல்லாம செயலிழந்து போயிட முடியாது. ஏன்னா வாழ்க்கை அப்படின்னாவே புலன்கள்
தான்.
ஆனால் இது புலன்களை தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான்.
Now there is another example. In India there were why India in this world?
இப்போ இன்னொரு உதாரணம் இருக்கு. இப்போ இந்தியாவில் ஏன் இந்தியாவை எடுத்துக்கணும், உலகத்தை எடுத்துக்கலாம்.
As in the within the our memory there are two great wars. World War number 1, World War number 2 we have experienced.
நம்முடைய நினைவில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ரெண்டு மிகப்பெரிய போர் நடந்திருக்கு, முதல் உலக போர், இரண்டாவது உலக போர்னு, அதை நம்ம அனுபவப்பட்டிருக்கோம்.
I think some of you or many of you have not experienced what is the world number 1. In 1914 it was started and I think none of you were born in 1990.
உங்களில் சில பேர், உங்களில் பல பேர் நீங்கள் அந்த முதல் உலக போரை அனுபவப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா அது 1914 தொடங்குனுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் 1914 நீங்கள் யாருமே பிறந்திருக்கூட மாட்டீங்கன்னு
நினைக்கிறேன். So I was a child at that time. The war was declared in 1914.
1914 அந்த போர் அறிவிக்கப்பட்ட போது நானே சிறுவனாக தான் இருந்தேன்.
So, beyond this two world war, there are another two great world war that is mentioned in the history of the epics of India, Ramayana and Mahabharata.
Ipo inda rendu periya ulaga porukku apparpattu inno rendu periya por nadandirukku, adu varalarile kurippidapattirukku. Indiyavinudaiya ithigasangalana Ramayana Mahabharata porathu adile kurippidapattirukku.
The war between Rama and Ravan and the war between the two cousin brothers Kurus and Pandava.
ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில நடந்த போர், மற்றொன்று ரெண்டு சகோதரர்களான பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில நடந்த போர்.
But you will be surprised, in these two wars God is the hero practically.
ஆனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்த ரெண்டு போர்லயுமே பகவான் தான் நடைமுறையில் சொல்லணும்னா மிகப்பெரிய வீரனா இருந்தார்.
In the war between Rama and Ravan, Rama is also the personality of Godhead incarnation, and Krishna is also present. Two wars the God is present.
ராமர் ராவண போரானது, ராமர் என்றவர் பரமபுருஷ பகவானே, அதே போல இந்த மகாபாரத போர்லயும் கிருஷ்ணர் இருந்தார். ரெண்டு போர்லயுமே பகவான் இருந்தார்.
And Hanuman, he Hanuman for the sake of pleasing the Lord he set fire to the emperor of Ravana.
மேலும் ஹனுமான் ராமருடைய திருப்திக்காக ராவணனுடைய ராஜாங்கத்துக்கு நெருப்பு வச்சார்.
To the empire of the Ravana. And here also you find that Arjun he fought for the sake of the supreme Lord Krishna.
அதே போல இங்கேயும் கூட அர்ஜுன அந்த முழுமுதற் கடவுளுடைய கிருஷ்ணருடைய திருப்திக்காக போரிட்டான்.
So fighting is not bad provided it is fought for pleasing the supreme Lord.
அதனால போரிடுறது அப்படின்றது முழுமுதற் கடவுளுடைய திருப்திக்காக அப்படின்ற பட்சத்துல அது செய்யப்படலாம், அப்படி இல்லைன்னா அது அவசியம் இல்லை.
And fighting is also necessary sometimes. We cannot make the world non-violent.
சில சமயங்களில் சண்டை போடுறது கூட அவசியமானதா இருக்கு. இந்த உலகத்தை நீங்க அகிம்சாவாதமா மாற்ற முடியாது.
Everything will remain. In the laws of nature, everything will remain. The sex life will remain, the fighting will remain, and whatever we are seeing in our experience, everything will remain. We continue to remain.
இங்க எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். இந்த இயற்கையோட சட்டத்தின்படி இங்க எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். இங்க பாலுறவு வாழ்க்கை இருந்துட்டு தான் இருக்கும், சண்டைன்றது இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவப்படுறோமோ எல்லாமே இங்க தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும்.
You cannot abolish a drop of it, but the whole process is that we have to purify.
உங்களால அதனுடைய ஒரு துளியை கூட நீக்கிட முடியாது. ஆனால் மொத்த வழிமுறையும் என்ன அப்படின்னா, நம்ம அதை தூய்மைப்படுத்தணும்.